திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பக்தானாம் தியான பூஜார்த்தம் நிஷ்டலம் சகலாத்மனி என்று ஆகமங்கள் கூறும். அதாவது அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பக்தர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் அருளும் பொருட்டு உருவ திருமேனியை கொண்டு விளங்குகின்றார் என்று. அவ்வாறு நேற்றே விநாயக பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பதை பார்த்தோம். நடராஜ பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது. தனது உடுக்கை, ஒரு கையிலே உடுக்கை வைத்திருப்பார், அது தோற்றத்தை குறிக்கக்கூடியது. ஒரு கை அபயஹஸ்தம் வைத்திருப்பார், அது காத்தலை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு கையிலே அக்னியை ஏந்தி இருப்பார், அது அழித்தலை குறிக்கக்கூடியது. எதை அழித்தல்? நம்மை அழிக்கிறது கிடையாது, நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை முதலான மலங்களை எல்லாம் பொசுக்கிறது, அதுதான் அழிக்கிறதுன்னு பேரு. ஒரு காலினாலே அந்த முயலகனை அழுத்தி இருப்பார் கீழே, அதுக்கு திரோதானம் அப்படின்னு பேர். மறைத்தல், நம்மளுடைய ஆணவம் முதலான மலங்களை எல்லாம் அப்படியே தனக்கு தாழ்த்து கீழே போட்டு அப்படியே மறைத்திருக்க. சிவபெருமானுடைய பெருங்கருணை எவ்வாறானது அப்படின்னா, காலசம்ஹாரம், யமனை சம்ஹாரம் செய்கின்றார் திருக்கடையூர் தலத்திலே. சிவபெருமான் தன்னுடைய காலை வீசினார், வீசினோடனே அந்த யமன் மரணத்தை அடைகின்றான். வீசினோடனே முடிஞ்சு போச்சு அங்க. ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த முயலகன் மேல ஏறி நின்று நடத்தனம் ஆடுகிறார், ஆனால் அந்த முயலகனுக்கு எதுவுமே ஆகவில்லை. அருளங்கே சொக்கிய சரதம் மெல்லடிக்கே என்று இரட்டை புலவர்களுடைய பாடலிலே இதை பற்றி சிறப்பாக சொல்லுவார். அப்படியாக நமது ஆணவம் கண்மம் மாயை முதலானவைகள் எல்லாம் அவருடைய திருவடிக்கு கீழே அழுத்துகின்றார். இந்த ஆன்மாவை தனது தூக்கிய திருவடியாகிய அருளலை செய்கின்றார், மோட்சத்தை அருள்கிறார். இது நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமே பஞ்சாட்சரமாக விளங்குகிறது. அவருடைய திருவடி பஞ்சாட்சரத்தினுடைய முதல் எழுத்தாகிய நகாரம், அடுத்தது அவருடைய உந்தி பகுதியாகிய வயிறு ம என்கின்ற இரண்டாவது எழுத்தாகவும், அவருடைய இருதயமானது சி என்ற மூன்றாவது எழுத்தாகவும், அவருடைய முகமானது வ என்ற நான்காவது எழுத்தாகவும், அவருடைய சிரசானது ஏ என்ற ஐந்தாவது எழுத்தாகவும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரபாவளி அந்த திருவாசியானது ஓங்காரமாகவும் விளங்குகிறது. இவ்வாறு அந்த நடராஜ பெருமானை கண்டு தரிசித்து அதன் பிறகு சோமாஸ்கந்த மூர்த்தி இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை பரம்பொருளை அடையலாம் என்ற ஒப்பற்ற ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை காட்டக்கூடிய மூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். சிவபெருமான் குடும்பத்தோடு இருந்து தனது மனைவி ஆகிய உமையம்மை மற்றும் தனது புத்திரராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடன் கூடி அருளும் வடிவம் சோமாஸ்கந்த மூர்த்தம். எல்லா ஊர்களிலும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் உற்சவத்திற்கெல்லாம், பிரம்மோற்சவங்களுக்கெல்லாம் திருவீதி விழாவிலே வரக்கூடிய மூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். அவ்வாறு இல்லற வாழ்வில் இருந்து துறவு இருந்தால்தான் சிவபெருமானை அடைய முடியும் என்பது இல்லை. நமது சைவ சமயத்திலே இல்லறத்திலே இருந்தே சிவபெருமானுக்கு தொண்டுகளை செய்து சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து அந்த பரம்பொருளுடைய திருவடிகளை அடையலாம் என்பதற்கு முழு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தங்களை எல்லாம் நன்றாக தரிசித்து அதன் பிறகு லிங்கோத்பவர் பிரம்மா முதலான மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து, நால்வர் பிரம்மங்கள் 63 நாயன்மார்கள் முதலானவர்களை எல்லாம் தரிசனம் செய்து, முருகப்பெருமானையும் தரிசனம் செய்து, எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் கந்தசாமி அங்கே தோன்றலால் என்று சிவபெருமானுடைய அம்சமாகவே முருகப்பெருமானை சொல்லுகின்றார். 5 முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகங்கள் ஆராதி. சிவபெருமானுக்கு 5 முகம், ஈசானம் தற்புருஷம் அகோரம் ஆமதேவம் சத்யோஜாதம், இதில் கூட அதோமுகமும் சேர்ந்து 6 முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய முகத்தோடு ஒன்று சேர்ந்து 6 முகங்களாக முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலிருந்து தோன்று வருகிறார். அந்த முருகப்பெருமானுக்கு 12 கைகள், அந்த 12 கைகளிலே இருக்க 12 கைகளிலே 11 ஆயுதங்கள், அவைகள் எல்லாம் ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்களை குறித்தது. அந்த முருகப்பெருமானிடத்திலே மயிலானது விளங்குகிறது. அந்த மயில் ஒரு பாம்பை தனது காலாலே அழுத்தி கொண்டும் அதனை தன்னுடைய அலகினாலே கொத்தி கொண்டு விளங்கும். அவ்வாறு நமது ஆணவமாகிய மலமானது முருகப்பெருமானிடத்திலே நீங்கும் என்பதை குறிக்கக்கூடியதாக நமது பரமகுருநாதர் முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிறப்பை குறிப்பிடுகின்றார். அங்கே சேவல் கொடியானது விளங்கும். சேவல் என்பது விடியற்காலை பொழுது குளர்ந்து விட்டது என்பதை குறிக்கக்கூடியது. அவ்வாறு மாயையாகி இருளானது இந்த ஆன்மாக்களுக்கு நீக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானுடைய திருச்சன்னிதானம் என்பதை குறிப்பதற்காக அங்கே சேவல் கொடியை அவர் ஏந்தி கொண்டிருக்கின்றார். இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி முதலே அங்கே வள்ளி அம்மையாகவும் தெய்வயானை அம்மையாகவும் அங்கே முருகப்பெருமானுடைய திருவுருவம் இவற்றையும் தரிசித்து பரிவார மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து சிவபெருமானை வளம் வருதல் வேண்டும். இதிலே வளம் வந்துதான் தரிசிப்போம். இருந்தாலும் விநாயக பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒரு முறை வளம் வருதல் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏகம் விநாயகஸ்யார்த்தே த்வே சூரியே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவியாக என்று ஆகமங்களை குறிப்பிடும். விநாயக பெருமானை வளம் வரும் பொழுது ஒரு முறை வளம் வந்தால் போதுமானது. சூரியனை சிவசூரியனை வளம் வர வேண்டும் என்றால் இரண்டு முறை வளம் வந்தால் சிறந்தது. த்ரீணி சங்கரே சிவபெருமானை வளம் வருதல் குறைந்தபட்சம் மூன்று முறை வளம் வர வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லியிருக்கிறது. அம்பிகையை வளம் வரும் பொழுது நான்கு முறை வளம் வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அவ்வாறு குறிப்பிட்டபடியாக வளம் வருதல் வேண்டும். அந்த வளம் வருதலை பற்றி அம்சுமத் என்ற ஆகமம் மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றது. பிரதட்சிண கிரமம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். பிரஜிநத்தி பயம் நமது பயங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. தகாரோ மோக்ஷ சித்திதா த மோக்ஷத்தை தரக்கூடியது. ஷிகாராது க்ஷீயதே ரோகா நமது உடலிலே இருக்கக்கூடிய நோய்களையும் மேலான நோய் ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய பிளவியாகிய நோயையும் நீக்கக்கூடியது. நகாரம் ஸ்ரீப்பிரதாயகம் அந்த பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ந அப்படிங்கக்கூடியது அளவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது என்று அந்த பிரதட்சிணத்தினுடைய விரிவானது சொல்லப்படுது. இந்த பிரதட்சிணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தனது சிரசிலே ஒரு தனது தலையிலே ஒரு எண்ணெய் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவளுடைய காலிலும் ஒரு விலங்கு பூட்டி இருந்தால் எவ்வளவு மெதுவாக அவளால் செல்ல முடியுமோ அவ்வாறு மெதுவாக செல்லுதல் வேண்டும். இந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது கைகளை எல்லாம் ஆட்டிக்கொண்டு செல்லக்கூடாது. கைகளை தூப்பி கொண்டோ அல்லது அமைந்து கொண்டோ அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். பிரதட்சிணத்தை செய்யும் பொழுது மனதிலே சிவபெருமானுடைய தியானம் இருக்க வேண்டும். பிறரிடம் பேசாமல் இருக்க வேண்டும். தோத்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருந்து அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபெருமானை பிரதட்சிணம் செய்து சிவபெருமானுடைய ஒரு பாகமாக விளங்கக்கூடிய உமையம்மையையும் பிரதட்சிணம் செய்து அம்பிகையையும் தரிசனம் முதலானவைகளை எல்லாம் செய்து அதன் பிறகு இந்த ஆலய தரிசனத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் சிவபெருமானை தரிசனம் செய்து ஒவ்வொரு காலத்திலும் பிரதட்சிணம் முதலானவைகளினாலே அந்த சிவ தரிசனத்தை செய்வதற்கு ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டது. பூர்வாண்மே வியாதி நாசகா காலையிலே சிவபெருமானை வணங்கி பிரதட்சிணம் செய்தால் நமது வியாதி எல்லாம் தீரும் என்றும், மத்தியான்னே வாஞ்சிதார்த்தகம் மதிய பொழுதிலே சிவபெருமானுடைய சன்னிதியை அடைந்து தரிசனம் செய்து பிரதட்சிணம் முதலானவைகளை செய்தால் நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல எண்ணங்களும் ஈடேறும் என்பதையும், சாயான்னே சர்வ பாபக்ரம் சாயரக்ஷை வேளையிலே மாலை வேளையிலே சாயரக்ஷை பூஜையை தரிசித்து அப்போது பிரதட்சிணம் செய்து வந்தால் சர்வ பாபங்களும் நீங்கும் என்றும், அர்த்தயாமே விமுக்திதம் அர்த்தயாம் அர்த்தஜாம பூஜையிலே இரவு பள்ளியறை பூஜையின் பொழுது ஆலயத்தை பிரதட்சிணம் வந்து சிவபெருமானை தியானம் செய்தால் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது சிவ தரிசனம். இவ்வாறு இருக்கக்கூடிய தரிசனங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு பைரவரை தரிசித்து அதற்கு முன்னதாக சண்டேஸ்வரரை தரிசிக்குவேன். இது ரொம்ப முக்கியம். சிவாலயத்துல தரிசனம் செய்து வந்து அந்த சண்டேஸ்வரர் தரிசனம், அந்த சண்டேஸ்வரரை தரிசித்தால்தான் அந்த சிவ தரிசன பலன் கிடைக்கும். சிவார்ச்சா பல தாதாரம் சிவ சண்டேஸ்வரம் பஜை என்று ஆகமங்களிலே குறிப்பிடுகின்றன. அவ்வாறு அந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்குவேன். இந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்கும் பொழுது வழக்கத்தில் நாம பல இடங்கள்ல பாக்குறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வஸ்திரத்துல இருக்கக்கூடிய துணியில இருக்கக்கூடிய நூலை எல்லாம் எடுத்து சண்டிகேஸ்வரர் இடத்திலே போடுவார்கள். அதெல்லாம் போடக்கூடாது. அந்த சண்டிகேஸ்வரர் இடத்திலே அவர் எப்பொழுதும் சிவ தியானத்திலே இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே அமைதியாக சென்று அவரை வணங்கி இந்த கைகளிலே மூன்று முறை தட்டுதல், மிகவும் சத்தம் வரக்கூடாது. அந்த சத்தம் நம்ம காதுக்கே கேட்காத வண்ணம் அந்த மூன்று முறை தட்டுதல். சில பேர் அங்க போய் கையை தட்டுவாங்க, அப்படிலாம் சத்தம் வரக்கூடாது. அது அவருடைய தியானத்தை கலைச்சதாகும். சில பேர் அங்க போய் இப்படி சொடக்கு போடும், அதெல்லாம் போடக்கூடாது. அங்க போய் அமைதியாக வணங்கி இந்த மூன்று முறை கைகளை தட்டி இந்த சிவ தரிசனத்தினுடைய பலனை தந்தருட வேண்டும் என்று அவரிடத்திலே வணங்கிக் கொள்ள வேண்டும். உண்பனவும் உடுப்பனவும் சிவபெருமானுடைய நிர்மால்யத்தை எல்லாம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு கொடுக்குற. அந்த உண்பனவும் உடுப்பனவுங்கிறத தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் உடுத்து இருக்கக்கூடிய அந்த துணியிலேந்து நூல் எடுத்து சிலர் சண்டிகேஸ்வரர் மேல போடுறதுன்னு பல இடங்கள்ல நடக்கிறது. அது செய்யக்கூடாது. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இவ்வாறு சண்டிகேஸ்வர பெருமானையும் தரிசனம் செய்து பைரவரையும் தரிசனம் செய்து மீண்டும் அந்த கொடிமரத்தின் அருகே வந்து நெடுக வீழ்ந்து கும்பிடுவதாகிய நமஸ்காரம், அந்த நமஸ்காரத்தை செய்து ஆண்கள் நேற்றே சொன்ன வண்ணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தையும், பெண்கள் அதே போல பஞ்சாங்க நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்களோடு கூடியதாக செய்யக்கூடிய அந்த பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் செய்ய வேண்டும். செய்துவிட்டு மீண்டும் அமைதியாக அந்த இடத்திலே அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்து இந்த சிவ தரிசனத்தினுடைய பலன் என்ன உண்டோ அதையும் சிவபெருமானுடைய திருவடிக்கே ஆக வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே அந்த பலனையும் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு இந்த சிவ தரிசனமானது செய்யப்பட வேண்டும். இது சாதாரண நாட்களிலே செய்யக்கூடிய சிவ தரிசனத்தினுடைய பலன். தினம் தினம் சிவ தரிசனம் செய்தால் மிகவும் உயர்ந்த பலன் உண்டு. நம்மால் தினம் தினம் செய்ய முடியவில்லை என்றால் முக்கியமான நாட்களிலே, வாரத்திலே சோமவாரம் ஆகிய திங்கட்கிழமை, பிரதோஷ தினம் முதலானவைகளிலாவது சிவபெருமானை சென்று பிரதட்சிணம் தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதும் நம்மால் முடியவில்லை என்றால் நம் ஊரிலே உற்சவம் நடக்கக்கூடிய காலத்திலே அப்போதாவது சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். உற்சவத்திலே சுவாமி வலம் வரும் பொழுது தரிசித்தல் வேண்டும். ஆலயத்திற்கு சென்றும் தரிசிக்கலாம். திருவிழாவிலே நடக்கும் பொழுது சுவாமி திருவீதி உலா வரும் பொழுது பிரதட்சிணம், சுவாமியோடு சேர்ந்து பிரதட்சிணம் வருதலுக்கு உண்டான பலனானது ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது. தேவசிய உற்சவே காலே யா குறியாத்து பிரதட்சிணம் பதே பதே ச அஸ்வமேதஸ்ய பலம் என்று சொல்லுகின்றது. அந்த திருவிழாவிலே சுவாமி திருவீதி உலா வரக்கூடிய சமயத்திலே சிவபெருமானோடு நாமும் பலம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னாடி அந்த கொடியேற்றம் என்று சொல்லக்கூடிய துவஜாரோகணமானது நடக்கும். அந்த கொடியேற்றத்திற்கு முன்னதாக அந்த கொடிப்படத்தை ஒரு பல்லக்கிலே வைத்து ஆலயத்தை சுற்றி வருவார்கள். அவ்வாறு கொடிப்படத்தோடு பலம் வருவதால் ஏற்படக்கூடிய புண்ணியமானது சிவபுண்ணிய தெளிவு என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பந்தமான பசுபாச பகைவன் இடவக் கொடியேற்றும் அந்த வேளை தனில் சென்றே அழகார் கொடிப்பின் வலம் வருவோர் புந்தி கடிகூர் தமனியமும் பொன்னும் மகவும் பௌத்திரரும் சிந்தை கழிப்ப காசினியில் செல்வம் பெருக திளைப்பவரே என்று இந்த வாழ்க்கையிலே எல்லா சௌபாகியங்களும் எல்லா நலன்களும் கிடைக்க பெற்று புத்திர பௌத்திரர்களுடன் மிகவும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று அந்த கொடியேற்ற சமயத்திலே அந்த கொடிப்படத்துடன் வலம் பெறுதலினுடைய புண்ணியமானது சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தினம் தினம் திருவிழாவிலே வீதி வர வேண்டும். 12 நாட்கள் அல்லது 15 நாட்கள் உற்சவம் நடந்தால் தினம் தினம் ஆலயத்திற்கு வந்து பிரதட்சிணம் செய்வோருக்கு உண்டான பலனும் சொல்லப்படப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொடியோர் ஆலயத்தில் யாதோர் காலம் பதம் புரிவோர் மாற்றற்குரியார் எழுபிறப்பின் வதிந்த பாவம் அத்தினத்தில் போற்றி நாளும் விடவின் வளம் புரிவோர் மேலாம் உருத்திரராய் தோற்றி திகழ்வர் உண்மை என சொல்லும் சுருதி சிவாகமே என்று. தினம் தினம் அந்த உற்சவ காலங்கள்ல சிவபெருமானை தரிசனம் பண்ணி சாமியோடு திருவீதி உலா வந்தால் அன்னன்னைக்கு நம்ம செய்த பல பிறவிகள்ல செய்த பாவங்களை எல்லாம் நீங்கி இந்த தேகம் முடியும் பொழுது நமக்கு ருத்ரபதமானது கிடைக்கும், ருத்ராம்சத்தை இந்த ஆன்மாவானது அடையும் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மட்டுமல்ல, இந்த உற்சவ காலங்களிலே துவஜாரோகண காலேது ரிஷபஸ்ய நிவேத்தியகம் தத்புக்வாச திருதா வந்தியா லபேத் புத்திரம்னு சம்சயா. உற்சவ காலத்திலே அந்த கொடிமரத்திற்கு கீழே ஒரு ரிஷபதேவருக்காக ஒரு நிவேத்தியம் சமர்ப்பிக்கப்படும், அந்த நிவேதனத்தை பெற்றால் நமது சந்ததிகள் வளரும் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வாறு இந்த பிரதட்சிண பலன் முதலானவைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டது. இது மட்டுமல்லாது சிவாலயத்திற்கு சென்றோம், சிவ தரிசனத்தை முடித்தோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அந்த சிவாலயங்களிலே நம் வசதிக்கு தக்கவாறு ஏதேனும் அங்கே திருக்குளங்கள் சரியான முறையில் இருக்கவில்லை என்றாலும், பல ஊர்ல கோவில்கள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, பாழடைஞ்சு இருக்கக்கூடிய திருக்குளம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் நமது வசதிக்கு தக்கவாறு அல்லது ஒருவராகவோ அல்லது பலரோ சேர்ந்தோ முயற்சி எடுத்து அந்த திருக்குளங்களை எல்லாம் செப்பனிட வேண்டும். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த பாழடைந்து இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் செப்பனிட்டால் மிகவும் புண்ணியம். அதை சொல்லும் பொழுது சிவபுண்ணிய தெளிவிலே சிவாலயங்களை அமைப்பதனாலே எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை போல 100 பங்கு அதிகமான புண்ணியம் இது போல பாழடைந்து இருக்கக்கூடிய ஆலயங்களே மீண்டும் புனருத்தாரணம் செய்து அங்கே நித்திய பூஜைகள் நடப்பதற்கு வழி செய்தால் அதிகமான புண்ணியம் கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் பாழடைஞ்ச ஆலயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனசு வருத்தம் ஏற்படும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சௌக்கியங்கள் குறையும், அந்த ஊர்ல சரியான மழை இருக்காது, அந்த ஊர்ல வயல் விவசாயம் முதலானவைகள்லாம் செழிக்காது. இதெல்லாம் அந்த சிவாலயங்கள்ல சரியான பூஜைகள் நடக்கலைன்னா இவைகள் எல்லாம் கண்கூடு. ஆக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிவாலயங்களை செப்பனிட வேண்டும், முழு முயற்சி செய்து அவைகளை எல்லாம் செப்பனிட்டால் அதுவும் மிக புண்ணியம். அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் மேல கவனமா இருந்தாலே இந்த சிவாலயங்கள்லாம் இப்படி பாழடைஞ்சு போகாம இருக்கும். ஆக இதையெல்லாம் நமது பணியாக நமக்கு சிவபெருமான் நம்மளுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையாக சிறமேற் கொண்டு இதனை எல்லாம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். இவ்வாறு இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் நமக்கு சிவபெருமானுடைய திருவடியானது கிடைத்தற்கரிய திருவடி அவர் அருளாலே வெகு விரைவில் கிடைக்கும். இன்னும் பல பிறவிகள் சென்று எத்தனை காலம் நாம இந்த பிறவிகளை மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவியை எடுப்பது. அதனாலதான் காரைக்கால் அம்மையாரே பிறவாமை வேண்டும்னு கேட்கிறார், பிறப்பொன்று உண்டெனில் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டுக்கிறார் திரும்பி. அப்படி விரைவாக சிவபெருமானுடைய பல பிறவிகள்ல சென்று துன்பப்படாமல் குறைந்த பிறவிகளிலே சிவபெருமானை அடைவதற்கு இந்த சிவபுண்ணியங்கள் எல்லாம் நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சிவபெருமானிடத்திலே இடைவிடாது பக்தியை செலுத்த வேண்டும், சிவபெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும், தக்க ஆசிரியரை தக்க குருநாதரை அடைந்து தீட்சை முதலானவைகளை பெற்று நம்மை சிவப்பணியிலே நாமே ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மார்த்த பூஜை முதலானவைகளை செய்தும் பரார்த்த ஆலயங்களிலே தரிசனம் முதலானவைகளை செய்தும் அந்த சிவபரம்பருடைய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்தும் அந்த பலனை பெற வேண்டும். அந்த சிவபெருமானுடைய அடியார்களை தரிசனம் செய்தாலே, விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கக்கூடிய அடியார்களை தரிசனம் செய்தாலே அது கங்காஸ்நான பலன் என்று சிவதர்மோத்தரம் குறிப்பிடுகிறது. கங்கையிலே சென்று குளித்து வருவதற்கு எத்தனை பொருள் செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் நமது காலங்கள் காலம் முதலானவைகளை எல்லாம் செலவு செய்து அங்கே இங்கிருந்து கங்கை சென்று ஸ்நானம் செய்வது என்பது அவ்வளவு அரிதான விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு சிவனடியாரை தரிசனம் செய்வதனாலேயே கிடைக்கும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு சிறப்பு பெற்ற இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். முறையாக இந்த சிவ தரிசனத்தை செய்து சிவ தரிசனத்தினுடைய பரிபூர்ண அருளை பெற்று அந்த பரிபூர்ண புண்ணியத்தை பெற்று எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பரிபூர்ண கருணைக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் என்று நமது ஆன்மமூர்த்தியாக விளங்கக்கூடிய சுரும்பார்குழலி அம்மையுடனாகிய அருள்மிகு திரு வாட்போக்கி அருள்மிகு ரத்னகிரீஸ்வர பெருமானை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்த சைவம் டாட் ஓஆர்ஜியின் நண்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம் நூலால் நன்றா நினை மின்கள் நோய் கேட பாலானைந்துடன் ஆடும் பரமனார் தாலால் ஊன்று கந்தான் தடம்பந்தூரை மேலானாம் செய்த வல்வினை வீடுமே வான்முகில் விடாது மிக மலிவிடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றகம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம் தில்லகம்.